Honorable Dr. P. Satyalingam, you have 16 minutes.
பிரதி சபாநாயகர் அவர்களே, என்னுடைய நேரம் 19 நிமிடம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து 19 நிமிடத்தை தாருங்கள். பிரதி சபாநாயகர் அவர்களே, 2025 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய மக்கள் சார்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அனுமதி தந்ததற்கு நான் இந்த சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2022 ஆண்டு தொடக்கம் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, இந்த நாடு முழுவதும் அனுபவித்த ஒரு நெருக்கடி. இந்த நெருக்கடிக்கு இந்த நாட்டிலே இரண்டு முக்கிய பிரதான காரணங்கள் இருந்தது. ஒன்று அரசியல் ரீதியான காரணங்கள். அரசியல் ரீதியான காரணம் என்று சொல்லும்போது, அரசியல் ரீதியாக ஏற்பட்ட இந்த நாட்டிலே 30 வருடங்களாக நடைபெற்ற யுத்தம் இந்த நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதேபோல இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு ரீதியான காரணங்கள் இருந்தது. கட்டமைப்பு ரீதியான காரணம் என்று சொல்லும்போது, குறுகிய பார்வை கொண்ட நீண்டகால திட்டங்களற்ற அரசாங்கத்தினுடைய ஆட்சி முறை அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. முறையற்ற நிதி முகாமைத்துவம் அதில் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. கடந்த காலங்களிலே ஏற்படுத்தப்பட்ட வீண் விரயம், ஊழல், மோசடி இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமான காரணங்களாக இருந்தது. அவ்வாறான காரணங்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் இருந்தபடியினாலே இந்த நாட்டில் வாழுகின்ற மக்கள் சமூக ரீதியான நெருக்கடிக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிக்கும் உட்பட்டார்கள். அந்த சமூக பொருளாதார நெருக்கடி ஒரு பாரிய அரசியல் மாற்றத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தி, அந்த மாற்றத்தின் ஊடாக அமைந்த புதிய அரசு 2025 ஆண்டுக்குரிய தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறது. இந்த நேரத்திலே எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாகாணங்களுடைய பொருளாதார நிலை எப்படி காணப்படுகிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆராய வேண்டும். இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே நான் வாழுகின்ற வடக்கு மாகாணம் வெறும் 4.2% பங்களிப்பையே வழங்குகிறது. அதே நேரம் மேல் மாகாணத்தை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே 43.4% பங்களிப்பை வழங்குகிறது. ஆகவே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார திட்டமிடல் மாகாணங்களுக்கிடையே பாரிய வித்தியாசத்தை கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் எந்த தொழில்துறையை எடுத்தாலும் வடக்கு மாகாணம் கீழ்நிலையிலேயே காணப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் புவியியல் ரீதியான சமத்துவமற்ற பொருளாதார திட்டமிடல் இதற்கான முக்கியமான காரணமாகும். ஆகவேதான் இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே பொருளாதார சனநாயகம் பற்றி பேசினார். பொருளாதார சனநாயகம் பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால், இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்பு, சம அந்தஸ்து பொருளாதார ரீதியாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே தென்பகுதி மக்கள், வடகிழக்குக்கு வெளியே வாழுகின்ற ஏனைய மாகாணங்களிலே வாழுகின்ற மக்கள் தங்களுடைய அரசியல் உரிமையை தேர்தலுக்கு ஊடாக நிலைநாட்டினார்கள். அவர்களுடைய பொருளாதார உரிமையை நிலைநாட்டுவதற்கு 2025 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை இங்கு சமர்ப்பிப்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்தார். ஆனால் எங்களுடைய மாகாணங்களை பொறுத்தவரையிலே அங்கு சற்று வித்தியாசமான சூழல் காணப்படுகிறது. அது இந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியிலும் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தினுடைய முக்கிய அடித்தளங்களாக அரசியல் ஸ்திரத்தன்மை, நிர்வாக மேம்பாடு, ஊழல் நீக்கம் மிகவும் முக்கியமானது. எங்களுடைய மாகாணங்களை பொறுத்தவரையிலே மக்களுடைய அரசியல் உரிமை, எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமையை நாங்கள் தேர்தலின் ஊடாக பெற முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அதாவது இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த நீண்டகால எங்களுடைய உள்நாட்டு பிரச்சினை தீர்க்கப்படாமல், இது வேறு விதமாக சொல்வதாக இருந்தால் தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் உரிமை தீர்க்கப்படாமல் இருந்தால், அவர்களுடைய அரசியல் உரிமை கொடுக்கப்படாமல் இருந்தால், நிச்சயமாக நாங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கும் போது நிச்சயமாக இந்த அரசியல் உரிமை, இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி மக்கள் தாழ்த்தப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக எங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும். நாங்கள் கனவு காணுகின்ற அந்த பொருளாதார அந்தஸ்தை இந்த நாடு அடைந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். எங்களுடைய வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால், வடக்கு மாகாணத்தினுடைய முக்கியமான வருமானம் தரும் தொழிலாக விவசாயம், கால்நடை விவசாயம் காணப்படுகிறது. எங்களுடைய வடக்கு மாகாண விவசாயத்தை எடுத்துக்கொண்டால், இலங்கையினுடைய உள்நாட்டு உற்பத்தியிலே, முழு நாட்டினுடைய உள்நாட்டு தேறிய உற்பத்தியிலே எங்களுடைய விவசாயம் 6.2 வீதத்தை மாத்திரமே கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு மிகவும் குறைந்த ஒரு பங்களிப்பை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே வடக்கு மாகாணத்தினுடைய விவசாயத்தினுடைய பங்களிப்பு இருக்கின்றதை நீங்கள் இதிலிருந்து நினைத்துக் கொள்ளலாம். நாங்கள் உற்பத்தி பொருளாதாரம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம். உற்பத்தி பொருளாதாரம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய மாகாணத்தை பொறுத்தவரையிலே இந்த உற்பத்தி பொருளாதாரம் தொடர்பாக நாங்கள் எப்படி முன்னோக்கி செல்லலாம் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஒட்டுமொத்த நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த நாட்டிலேயே வாழுகின்ற விவசாயிகள் உரிய நேரத்திலே உரமானியத்தை பெற வேண்டும். அவர்களுடைய பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு உரிய முறையிலே கிடைக்கப்பெற வேண்டும். அவர்களுக்கு அனர்த்தத்தால் ஏற்படுகின்ற இழப்பீடுகள் உரிய நேரத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த மூன்றும் மிகவும் முக்கியமானது முழு நாட்டை பொறுத்தவரையிலே. ஆனால் உரமானியம் நேரத்துக்கு கிடைக்கிறதா என்று பார்த்தால் இதுவரையில் இல்லை, எதிர்காலத்திலே கிடைக்கலாம். எங்களுடைய விவசாயிகளுக்கான சந்தை வாய்ப்பு எங்கே இருக்கின்றது பாருங்கள். எங்களுடைய மாகாணத்திலே அரசாங்கத்தால் நெல்லுக்கான விலை நிர்ணயம் செய்யப்படுவதற்கு முதல் எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய நெல் அறுவடையை செய்து அவர்கள் குறைந்த விலைக்கு, மிக குறைந்த விலைக்கு நெல்லை விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இலங்கையிலே அதிகூடியமாக சிறுதானிய உற்பத்தி நடக்கின்ற வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக உளுந்து செய்கையில் ஈடுபட்டவர்கள் 100% அழிவை கண்டிருக்கிறார்கள் இந்த வருடம். அந்த உளுந்து செய்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எந்த விதமான இழப்பீட்டுக்கும் உரிய வசதி வாய்ப்பு இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. அதேபோல நமக்கு விசேடமான பிரச்சனைகள் இருக்கின்றது. உற்பத்தி பொருளாதாரம் என்னும் போது எங்களுடைய மக்கள் தங்களுடைய உற்பத்திகளை மேற்கொள்வதற்காக காணிகளற்றவர்களாக இருக்கின்றார்கள். இன்று வரை யுத்த காலத்திலே கையகப்படுத்தப்பட்ட உழுத வயல் நிலங்கள், மக்களுடைய மேட்டு விவசாய நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. நாங்கள் என்னென்று உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி பேசலாம். எங்களுடைய மக்களுடைய விவசாய காணிகள் இராணுவத்தினராலும், தொல்பொருள் திணைக்களம், வன பரிபாலன சபை, வன ஜீவராசிகள் திணைக்களம், இவ்வாறான பல திணைக்களங்களுக்கு ஊடாக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய விவசாய நிலங்களிலே கல்லுகளை போட்டு அந்த இடங்களுக்கு மக்கள் போக முடியாத சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல நீண்ட காலம் புனரமைக்கப்படாத பல குளங்கள், விவசாய குளங்கள் காணப்படுகிறது. நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி பேசுவதாக இருந்தால், இந்த நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நீர்ப்பாசன குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும், இந்த விவசாய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதே போல எங்களுடைய மாகாணங்களிலே யுத்தத்தால் இடம்பெயர்ந்து மீளக்கூடிய வந்த மக்கள் ஒரு துண்டு மேட்டுக்காணியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விவசாயம் செய்வதற்கான காணி அவர்களிடம் இல்லை. ஆனால் எங்களுடைய மாவட்டத்திலே, எங்களுடைய வன்னி பிரதேசத்திலே நிறைய குளங்கள் அபேண்டன் டேங்க்ஸ், கைவிடப்பட்ட குளங்கள், கைவிடப்பட்ட வயல்கள் பெருந்தொகையாக காணப்படுகிறது. ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே பிரயோசனமற்று காணப்படுகின்ற அரச காணிகள் பற்றி பேசினார். ஆனால் அரச காணிகளுக்கு மேலதிகமாக எங்களுடைய மாகாணத்திலே கைவிடப்பட்ட குளங்கள், கைவிடப்பட்ட தனியார் வயல்கள் என்ன மக்களிடம் கையளிக்கப்படாமல் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்ற நாங்கள் நிச்சயமாக அந்த இடங்களை மக்களுக்கு விடுதலை செய்து கொடுக்க வேண்டும். எங்களுடைய கால்நடைகள் மேய்வதற்கான மேய்ச்சல் தரைகள் இதுவரை ஒதுக்கப்படவில்லை. இது மிகவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. எங்களுடைய ஏ கிரேட் ரோட்டுகளில் நிறைய ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நடக்குது. விலங்குகள் வந்து ரோட்டில் படுத்திருக்கின்றது. நாங்கள் ஒழுங்கான மேய்ச்சல் தரைகளை ஒதுக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ஸ் வாரதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் குறைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவில் முதலீட்டு ஊக்குவிப்பு தொடர்பாக நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் பல வெளிநாடுகளிலே வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் இந்த நாட்டிலே வந்து யுத்தம் முடிந்த பிற்பாடு முதலீடுகளை செய்ய இங்கு வரும்போது அவர்கள் ஒரு முதலீட்டுக்கான ஒரு காணியை பெறுவதற்கு 3-4 வருடங்களுக்கு மேல் திணைக்களங்களுக்கு அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. எப்படி நாங்கள் உள்நாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்கலாம்? அவ்வாறு காணியை பெற்றால் கூட வெவ்வேறு திணைக்களங்களுக்கு அவர்கள் ஃபுட்பால் அடிக்கப்படுகிற பந்தாடப்படுகிறார்கள். ஒரு இடத்துல போய் எல்லா அனுமதியையும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே முதலீடு செய்ய வருகின்ற அவர்களுக்கான ஒன் ஸ்பாட் சொல்யூஷன், ஒரு இடத்துல போய் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் உள்நாட்டு முதலீட்டை நாங்கள் கனவில் மாத்திரம் காணக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வடக்கு மாகாணம் இலங்கையில் இருக்கின்ற 2வது பெரிய மாகாணம், கூடிய கால்நடைகளை கொண்ட மாகாணம். எங்களுடைய மாகாணத்திலே 400,000 பசுக்கள் இருக்கின்றது, கால்நடைகள் இருக்கின்றது. ஆனால் அந்த 400,000 கால்நடைகளில் 150,000 கால்நடைகள் மாத்திரம் பால் பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மிகுதி வெவ்வேறு இறைச்சி, தோல், அவ்வாறான வெவ்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எங்களுடைய மாகாணத்தில் இறைச்சி தோல் பதனிடம் ஒரு தொழிற்சாலை இருக்கின்றதா? அங்கு அப்படியான வசதிகள் இல்லை. ஆகவே நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதாக இருந்தால் எங்களுடைய கிராமிய கிராமிய சிறு மத்தியதர உற்பத்தி தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். யுத்தம் நடைபெற்று முடிந்து 15 வருடங்கள், இன்று வரை ஒரு தொழிற்சாலை கூட எங்களுடைய மாகாணத்தில் இல்லை. எங்களுடைய மாகாணத்தினுடைய கால்நடைகளால் பெறப்படுகின்ற வருமானம் எங்களுடைய மாகாண மக்களுக்கு சேர்வதில்லை. எங்களுடைய மாகாணத்திலே 2,00,000 ஆடுகள் இருக்கின்றது. இந்த ஆட்டினுடைய வருமானம், ஏற்படுத்தக்கூடிய வருமானம் எங்களுடைய மக்கள் நேரடியாக அவர்களுக்கு கிடைப்பதில்லை. பால் துறையை எடுத்துக்கொண்டால் வடமாகாணத்தில் 125,000 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது. எங்களோட வன்னி தேர்தல் தொகுதியிலே 3 மாவட்டங்களில் 55,000 லிட்டர் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் 50% மேற்பட்ட இந்த பால் உற்பத்தி வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. அங்கு வேல்யூ அடிஷன் நடைபெறுவதில்லை. அதற்கான வசதி வாய்ப்புகள் பெருமதிசார் தொழில்துறை ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதே மாதிரியாக எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகின்ற பல விடயங்களை இங்கு நான் குறிப்பிட்டு கூறலாம். குறிப்பாக கனிய வளம் சம்பந்தமான பிரச்சனை. இன்று மன்னார் மாவட்டத்திலே கனியவளம் அகழ்வு சம்பந்தமாக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய மன்னார் மாவட்டம், குறிப்பாக மன்னார் தீவு கடல் மட்டத்திலும் கீழே, கடல் மட்டத்திலும் குறைந்த அளவு ஆழத்திலே இருக்கின்றது. கடல் மட்டம் நிலத்திலும் கூட உயரமாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பிரதேசத்திலே மணல் அகழ்வு ஏற்படமாக இருந்தால் அந்த மண்ணிலே பூர்வீகமாக வாழுகின்ற மக்களுடைய வாழ்விடம் அளிக்கப்படும். ஏற்கனவே கடந்த அரசாங்க காலத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் கூட அவை ரத்து செய்யப்பட வேண்டும். மக்களுடைய வாழ்விடங்களை நாங்கள் அளிக்க முடியாது. அதே மாதிரி சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டால், இலங்கையினுடைய கடற்கரையிலே 1/2 பகுதி கடற்கரை வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்றது. நாங்கள் அங்கு சுற்றுலாத்துறையை இன்னும் மேம்படுத்தவில்லை. அங்கு சுற்றுலாத்துறைக்கான ஆளணி இல்லை. அவர்களை பயிற்றுவிப்பதற்கு வடமாகாணத்திலே ஒரு சுற்றுலாத்துறையை சம்பந்தமாக பயிற்றுவிக்கின்ற ஒரு பயிற்சி தளம் இல்லை. ஆகவே நாங்கள் உற்பத்தி சார் பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் இந்த அடிப்படை குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய மாகாணத்திலே நீண்டகால யுத்தம் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட 3 குழுக்கள் இருக்கின்றது. பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், முன்னாள் போராளிகள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கான எந்த திட்டமும் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்படவில்லை. இந்த 3 பெண் தலைமைத்துவ குடும்பம், முன்னாள் போராளிகள், மாற்றுத்திறனாளிகள் எங்களுடைய மொத்த சமுதாயத்தில் 1/3 பகுதியாக இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயத்திலே 1/3 பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த காலிலே நிமிர்ந்து நிற்க முடியாதவர்களாக இருக்கும்போது அந்த சமுதாயம் எவ்வாறு மேல் நோக்கி செல்லும், முன்னேறும்? ஆகவே நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய மாகாணங்கள் நீண்டகால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மாகாணங்கள், எங்களுடைய மாகாணத்துக்கு விசேட திட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய மாகாணத்தின் மிக அடிப்படை தேவையாக இருக்கின்ற சில விடயங்கள், வீதிகள், பாலங்கள் அமைப்பதற்கும் யானை வேலி அமைப்பதற்கும் இந்த அரசாங்கம் ஓரளவு முயற்சி எடுத்திருக்கின்றது. அந்த முயற்சிக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு மீண்டும் நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம்.